السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم، أما بعد، فقد قال الله تعالى في التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن في الحجم شفاء، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, மற்றும் இஹ்சானிய அரபு கலாகூடத்தில் இதனை நடைபெற்ற நடாத்த வேண்டுமென்று குழுமமாக திட்டமிட்டு முறையாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் அல்லாஹ் அருள்பாலிக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, எனக்கு தரப்பட்ட தலைப்பு ஹிஜாமான்றது. கேக்குதா? ஹிஜாமா என்றால் இரத்தம் குத்தி எடுத்தல். இரத்தம் குத்தி எடுக்கிறது என்றது இஸ்லாத்துல சொல்லப்பட்ட மருத்துவங்கள்ல மிக முக்கியமானது. மருத்துவம்தான் இரத்தம் குத்தி எடுத்தல். குறிப்பாக இஸ்லாமிய மருத்துவத்துக்கும் சமகால மருத்துவத்துக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்னவென்றால், பணிக்கவா என்ன சொல்றாரு, அவரு பணிக்க சொல்றாரா? குறிப்பாக இஸ்லாத்துக்கும் சமகால மருத்துவத்துக்கும் இடையில உள்ள வித்தியாசம், சமகால மருத்துவம் இன்றைய மேற்குலகத்துடைய மருத்துவம் என்னண்டா, வெளிரங்கத்தில் உள்ள நோயுடைய தன்மைய மறைக்கும். ஒருவருக்கு கையில காயம் இல்லாட்டி கடி ஏதாவது வந்தா, அந்த கிரீம் வகையோ ஏதோ ஒன்ற பூசின உடனே அந்த தோலுக்கு மேலால உள்ள வலி அடையாளம் மறைஞ்சிடும். இஸ்லாம் சொன்ன மருத்துவம் என்னண்டா, தோலுக்கு மேலால பழுதாகிறதுக்கு என்ன இரத்தத்தில கோளாறு இருந்துச்சோ, அந்த இரத்த கோளாற முழுமையாக வெளியேற்றணும் என்றதுதான் இஸ்லாம் காட்டின மருத்துவம். இரத்தத்திலிருந்து அந்த கோளாற முழுமையாக தூக்கி வெளியே போட்டுடும். இந்த மருத்துவத்தை பாதிக்கும் பொழுது அந்த நேரத்தில் மாத்திரம் அது தலைமறைவாகும். ஒரு சில நாட்கள் நிமிடங்கள் மணித்தியாலத்தில் திருப்பி வேற வழியால தலை தூக்கும். இந்த ஹிஜாமா என்றது அருமையானவர்களே மிக முக்கியமான மருத்துவம். இது இஸ்லாத்துக்கு முன்பு, கிறிஸ்துவுக்கு முன்பு 2200 ஆண்டுக்கு முன்பிருந்தே இந்த மருத்துவம் அரேபிய தீபகற்பத்தில் இருந்தது. இந்த முறை கிறிஸ்துக்கு முன் 3200-400 ஆண்டுகளுக்கு முன்பு சைனா பகுதியில் இருந்ததால, இன்றைக்கும் அந்த சைனாவில் இந்த ஹிஜாமா என்றது அவர்களுடைய பூர்வீக மருத்துவமாக வச்சுக்கிறாங்க, பிரதானமான மருத்துவம் அவங்கள்ட்ட. இஸ்லாம் எப்ப இந்த உலகத்துக்கு வந்துச்சோ இந்த ஹிஜாமாவை முறைப்படுத்தி தந்துச்சு. இதை எப்படி செய்யணும், முறையாக நெறிப்படுத்தி எந்த முறையில இதை கையாளணும் என்றதை அழகாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்துச்சு. அதை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, அருமையான சகோதரர்களே, ஹிஜாமாவுக்கு ரெண்டே ரெண்டு காரணங்கள், ரெண்டே ரெண்டு நோக்கங்கள் தான் இருக்குது. மூன்றாவது ஒரு நோக்கம் ஹிஜாமாவுக்கு இல்லை. ரெண்டே ரெண்டு நோக்கம் தான் இருக்கு. அதுல முதலாவது, ஒருவருக்கு நோய் வந்தால் ஹிஜாமா எடுத்தல். இரண்டாவது, நோயே வராமல் ஹிஜாமா எடுத்தல். ஹிஜாமா என்ன? ரத்தம் குத்தி எடுத்தல். ரத்தம் தானம் செய்யறது இதுக்கு வராது. ரத்தம் தானம் செய்யறதுக்கும் ஹிஜாமாவுக்கும் இடையில எந்த சம்பந்தமும் கிடையாது. நோய் வந்தா ஹிஜாமா எடுக்கும் பொழுது எந்த நேரமாக இருந்தாலும் எந்த நாட்களாக இருந்தாலும் அவருக்கு ஹிஜாமா எடுக்கலாம். ஒருவருக்கு நோய் வருது, வலிகள் வருகிற வலிகள், தலைவலி இல்லாத முதுகு வலி, இடுப்பு வலி, யானை யானைக்கால் என்ற நோய், முடி விழுகிறது, எந்த வகையான நோயா இருந்தாலும் அந்த நோய் வார நேரத்தில் பிற கணக்கு இல்லாம எப்ப வேண்டுமானாலும் அவருக்கு எடுக்கலாம். காலையில் எடுக்கலாம், மாலையில் எடுக்கலாம், இரவிலும் எடுக்கலாம். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் நோய் வந்தா இரவிலும் ஹிஜாமா எடுக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். எனவே நோய் வந்தா அதுக்கு புறபாக தேவையில்லை, ஹிஜாமா எடுக்கலாம். நோய் வராம ஹிஜாமா எடுத்தல் என்னொன்று இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு நோயுமே இல்லாட்டி அவர் எப்படி ஹிஜாமா செய்யணும் என்றால், ஆக குறைஞ்சது ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது அவர் ஹிஜாமா செய்யணும். ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது ஹிஜாமா செய்யணும். ஹிஜாமா செய்யக்குள்ள இந்த நோய் இல்லாம செய்யற ஹிஜாமாவுக்கு பிற முறை இருக்குது. பிற 17, பிற 19, 21. சொல்லுங்க எல்லாரும், புறைய 17, 19, 21. இந்த புறைகள் மிக முக்கியமானவை. இந்த புறையை பார்த்து ஹிஜாமா எடுக்கணும். இந்த முறப்படி நாங்க செஞ்சு கொண்டு வந்தா அல்லாஹ்வுடைய கிருபையால உடம்புக்குள்ள உள்ள அனைத்து ஊத்தகளும் வெளியால வந்துடும். ஹிஜாமாவுடைய ரத்தத்தால வார எது வரும்டா? அத்தமுல் ஃபாசித் எழுதுறாங்க. ஃபாசிதான ரத்தம், ஃபாசிதண்டா அந்த ரத்தம் உடம்புக்குள்ளால இருக்கும் வரைக்கும் பிரச்சனை தான். அந்த ரத்தம் இருந்தா நாங்க 1000 மருந்தத்தான் குடிச்சாலும் அந்த ரத்தம் தன்மையை காட்டிக்கொண்டே இருக்கும். முதலாவது அத்தமுல் ஃபாசிதுன்றது, அந்த ரத்தம் ஹிஜாமாவால வெளியே வரும். மிக பிரதானம் இது, எல்லார உடம்புக்குள்ளாலும் அது இருக்கும். இரண்டாவது, ஹிஜாமா செய்யக்குள்ளவார ரத்தம் ஒன்று ஊத்தையான அழுக்கான ரத்தம் வரும். இல்லாவிட்டால் உடம்புக்கு தேவையில்லாத ரத்தம் வழியால வரும். இந்த ரெண்டு ரத்தம் தான் வழியால வரும். உடம்புக்கு தேவையான ரத்தம் ஹிஜாமாவால ஒரு நாளும் வெளியே வராது. எல்லாரும் ஞாபகம் வைக்கணும். நிறைய பேர் இன்றைக்கு அநேகமா இங்க தென்னிலங்கையில ஹிஜாமாவுடைய பழக்கம் இருக்கிறதால நிறைய பேர் எடுக்கிறாங்களா இருக்கும். சில பகுதி நாம் போனோம், ஹிஜாமா என்றா பயப்படுறாங்க. போன ஒரு அத்தால சேனையில புரோகிராம் முடிஞ்ச உடனே ஒரு சகோதரர் வந்து 60 வயசு, அவர் சொல்றாரு, இந்த வாழ்நாள்ல முதல் முறையாக இந்த ஹிஜாமாவோட கதை என் காதை விழுந்து அழுகிறார். ஒரு சகோதரர், எனக்கு 60 வயசு, முதல் முதலா கேள்விப்படுறேன் என்று அழுகிறார். இதனால ஹிஜாமா செய்யக்குள்ளவார் ரத்தம் ஒன்று என்ற உடம்புல உள்ள ஊத்தையான ரத்தம் அல்லது இந்த உடம்புக்கு தேவை இல்லாத மேலதிகமான ரத்தம் தான் வெளியே வருது என்பதை ஞாபகத்தில் வைக்கணும் முதல் கட்டம். அடுத்ததாக ஹிஜாமாவுடைய ஃபாயிதாக்கள், பலாபலங்கள் என்னன்னு சொன்னா, ஹிஜாமா செய்வதால ஷிஃபா மாத்திரம் தான் சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு உள்ள மருந்த நாங்க நேர்பிடிச்சு பார்க்கக்குள்ள, ஒப்பீடு செய்து பார்க்கக்குள்ள அவங்க சொல்லுவாங்க, இந்த மருந்த கொண்ட பாவிங்க 3 நாளைக்கு, 1 கிழமைக்கு, 3 மாசத்துக்கு, சரி வரலாட்டி திரும்பி வாங்க, வேற மாத்துவோம்.
அந்த மூணு மாசம் அப்புறம் இன்னும் பழகிறது, இன்னும் மூணு மாசத்தை பழைய பழைய முடிஞ்ச உடனே இவர உடம்புக்குள்ளால முழு நோயும் வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் போனா உட ஹார்ட்ல கொஞ்சம் வீங்கிக்குது, உட ஹார்ட்ல கொஞ்சம் ஓட்டை இருக்குது என்று சொன்னோடனே முழு பேருக்கும் வந்துடும் நோய். உளவியல் நோயை தருவார்கள் அவர்கள். அருமையாளர்களே, இஸ்லாம் சொன்னது ஒரே ஒரு பதம், அதான் சொல்ல வந்தேன். இஸ்லாம் எங்கெங்கெல்லாம் மருந்த சொன்னிச்சோ பதிலையும் சேர்த்து சொல்லி இருக்குது. தடுமாறின பதில் அல்ல, பூசின பதில் அல்ல, ஒரே பதில் ஹிஜாமா செய்யுங்கள், ஷிஃபா இருக்குது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், தேனை குடியுங்கள், ஷிஃபா இருக்குது. தேன் சம்பந்தமாக விரிவா பேசுவதற்கு முஃப்தி ஷியாம் அங்க வந்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் மறுபடி நான் பேச நடக்கும். ஹிஜாமாவில் அருமையாளர்களே ஷிஃபா இருக்குது. சிலவங்க சொல்றது ஹிஜாமா சம்பந்தமா வந்த ஹதீஸ் எல்லாம் தாயிபுன்னு சொல்லி. அருமையாளர்களே, ஹிஜாமா என்றது இஸ்லாத்துல உள்ள மருத்துவம் என்றதுக்கு தாயிபான ஹதீஸ் அல்ல, சஹீஹான ஹதீஸ்கள் புகாரிலேயும் துவங்கி முழு கிதாபிலும் இருக்குது. ஹிஜாமாவுடைய இடங்கள் எந்த எந்த இடத்தில் எடுக்க வேண்டும் என்ற இடங்கள் சம்பந்தமாக வந்த பெரும்பான்மையான ஹதீஸ்கள் அல்லது கூடுதலான ஹதீஸ்கள் தாயிபாக இருக்கின்றன. ஆனா ஹிஜாமா என்ற இரத்தம் குத்தி எடுத்தல் என்பது தாயிபான ஹதீஸால நிரூபணமாகக்கூடிய விடயம் அல்ல, சஹீஹான ஹதீஸினூடாக தெளிவாகவே நிரூபணமாக இருக்குது. இது எந்த விதமான சந்தேகங்களுக்கும் இடமில்ல. இங்க உலமாக்கள் பரக்கத்தா இருக்கிறாங்க. இதனால நாங்க எல்லாமே தெளிவாக விளங்கி வச்சிருக்கிறோம். தேவையான ஆக்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டது மாதிரி சந்தேகம் மார்க்கத்துல சந்தேகம் வந்தா உலமாக்கள் நாங்க வந்தா அல்லாஹ் கிருபையாலக்குரிய விடயங்களுக்கு கிடைக்கும். எனவே ஹிஜாமா சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லக்குள்ள ஹிஜாமா செய்யுங்கள், அதுல ஷிஃபா இருக்குது. ஷிஃபா இல்லாம நோய் வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் என்று சொல்லக்கூடிய பக்க விளைவுகள், பக்க வாதங்கள், வேறு நோய்கள் வருவதற்குரிய வாய்ப்புகள் கடுகளவும் கிடையாது இஸ்லாத்துல, கிடையாது. அப்படி பக்க விளைவுள்ள நோய இஸ்லாம் ஒரு நாள் ஷிஃபாவாக ஆக்காது. இதனால எந்த இடத்துல வெச்சம் ஹிஜாமாவோட தனித்தன்மை ஒன்று இருக்குது. ஹிஜாமா செய்யக்கூடிய பலர் இங்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும். ஹிஜாமா செய்யக்குள்ள எவ்வளவு ஊத்த ரத்தம் அழுக்கு ரத்தம் இருக்குமோ அது மட்டும்தான் வரும். அது கங்கால் நீங்க எத்தனை கப்பிங் பண்ணாலும் எத்தனை முறை கப்பு வச்சு இழுத்தாலும் ஒன்று நடக்காது, ரத்தம் வராது, நின்றும். ஹிஜாமாவை செய்யக்கூடிய பலர் வந்திருக்கிறான், சபையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும். எனவே ஹிஜாமாவுடைய விசேஷ தன்மை இது. அடுத்ததாக பிற சம்பந்தமா சொல்லிக் கொண்டு வந்தோம். பிற 17, 19, 21 இந்த புறைய, இந்த பிறைய இஸ்லாம் சொன்னதுக்கு மிக அழகான ஒரு ஒரு விளக்கத்தை கிதாபுகளில் பார்க்க முடியுது, ஆச்சரியமான விளக்கம். அதுல ஒன்றுதான் இந்த பிற 17, 19, 21 இதுக்கும் ஹிஜாமாவுக்கும் இடையில என்ன சம்பந்தம்? இன்றைக்கெல்லாம் சிந்தனையால, புத்தியால, அறிவால, தொழில்நுட்பத்தால நேர்படுகிற காலம். இன்றைய சமகால உலகம் சொல்லுது இந்த பூமி மண் மண்டலத்துடைய சுழற்சி, இதுக்கும் சந்திரனுக்கும் இடையில மிக நெருங்கின உறவு இருக்குது. அது பொதுவாக வானவியலுடன் சம்பந்தப்பட்ட தனி கலை, அது அந்த கலை உள்ளவங்களுக்கு விரிவா தெரியும். அது இதுல பிற ஒன்றிலிருந்து துவங்கி இந்த 16 வரைக்கும் இடைப்பட்ட, குறிப்பாக 10-16 இடைப்பட்ட காலத்தில் இந்த சந்திர மண்டலத்துக்கும் பூமிக்கும் இடையே உள்ள அந்த நெருக்க உறவால பசுமையான மரங்கள் வேகமாக வளரும். சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் செத்த மரத்திலும் தாக்கம் உண்டாகும் என்றாங்க சில அறிஞர்கள். இந்த அளவு தூரம் மாற்றம் உண்டாகும் பூமியில. அதே மாதிரி இந்த மனிதனுடைய உடம்பிலும் அந்த சூரிய பூமி சுழற்சியுடைய தன்மை நேரடியா தாக்குது. தாக்குறதாலதான் உலகத்திலேயே உலகத்தில அதிகூடிய அதிகமான குற்றவியல் செயற்பாடுகள், கொலை, கொள்ள, கற்பழிப்பு, இது மாதிரியான எல்லா குற்றவியல்களும் நடைபெற காலம் இந்த 16 முற்பட்ட பகுதியில் நடைபெறுது. அதற்குரிய காரணம் அந்த சூரிய சந்திரன் பூமியுடைய தன்மையில் மாற்றம் வந்து பூமியில மட்டும் உண்டாகிறதில்ல, பூமியில உண்டாகிற அதே விகிதாசார அளவு மனிதனுடைய உடம்பிலும் உண்டாகுது என்றார்கள். ஏன் உண்டாகுது என்றால், எவ்வாறு உலகத்தில மூன்றில் ஒரு மடங்கு பூமியும் இருமடங்கு கடலுமாக இருக்குதோ, அதே மாதிரி இந்த உடம்பில ஒரு மடங்கு உடம்பும் மற்ற இரு மடங்கும் இரத்தம் இருக்குது. எனவே நேரடியாக அங்கு ஏற்படுற அதே முறையில் இந்த உடம்புக்குள்ளாலும் தாக்கம் உண்டாகிறது என்று சொல்லி சமகால அறிஞர்கள் இந்த ஹிஜாமாவையும் சமகால அறிவையும் சேர்த்து ஒப்பீடு செய்து ஒரு விளக்கம் தருகிறார்கள். இந்த காலத்தில் இந்த 16க்கு முற்பட்ட காலத்தில் இரத்தம் நான் கீறினால் மனிதனுடைய உடம்பிலிருந்து அந்த உடம்புக்கு தேவையான நிறைய இரத்தம் வழியே வந்துருமா? எனவேதான் 16க்கு பிறகு 17, 19, 21 இந்த காலப்பகுதியில நான் ஒரு மனிதனை கீறக்குள்ள அவருக்கு தேவையான அழுக்கான இரத்தம் மாத்திரம்தான் வரும், உடம்புல மேல்மிச்சமான இரத்தம் மாத்திரம்தான் வரும், தேவையான இரத்தம் வராது. ஏன்? அந்த உடம்பு நடுநிலையான இரத்த ஓட்டத்தை கொண்டிருக்கும், அதிவேகமான தன்மைகள் அங்க இருக்க மாட்டாது என்ற விளக்கத்தை சமகால அறிஞர்கள் கிதாபுகளில் பேசுகிறார்கள். எனவே அருமையானவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உலமாக்களே, ஹிஜாமான்றது மிக முக்கியம். இதுக்குரிய காரணம் அல்லாஹ்வுடைய கட்டல் அடிப்படையில் வந்த எந்த மருத்துவமா இருந்தாலும் எந்த ஆய்வுக்குட்படுத்தப்படும் பொழுதும் அங்க பிழைகள் கண்டுபிடிக்க முடியாத ஒரு தன்மை இருக்கும். இதனால நாம் பார்க்கிறோம், நாங்க பல முறை பேசி இருக்கிறோம். அதாவது டாக்டர் ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத வைத்தியர் 1992 காலப்பகுதியில அவருடைய தனி வாதத்தை முன் வச்சார். 1992 வரைக்கும் உலகத்துடைய கோட்பாடு இருந்தது, மனிதனுடைய உடம்புக்குள்ளால் மொத்தம் 340 மடிப்புகள் மாத்திரம்தான் இருக்கின்றன என்று கோட்பாடு இருந்துச்சு 1992 வரைக்கும். இந்த 92ல டாக்டர் ஷன் என்ற யூத வைத்தியர், அவர் சர்வ அங்க வைத்தியர், குறிப்பாக தலைக்கு மேலா கழுத்துக்கு மேலா உள்ள உறுப்புகளை ஆய்வு செய்வதில் காத ஆழமாக ஆய்வு செஞ்சு அவர் சொன்னார், காதுக்குள்ளார 10 மடிப்புகள் இருக்கின்றன என்றார். 10, 10, 20, 360 உலக கோட்பாடு முறிச்சு ஆய்வை நிரூபித்தார். அவர் சொன்னாரு 360 மடிப்புகள் இருக்கின்றன, உலக கோட்பாடு தவறானது, நிரூபித்தார். அந்த நேரத்தில் உலமாக்கள் சொன்னார்கள், இது உங்களோட ஆய்வு, இன்றைக்கு எங்களோட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த பாலைவனத்தில வனாந்தரத்தில வறண்ட பூமியில தொழில்நுட்பம் இல்லாத அந்த காலகட்டத்தில் தெளிவாக சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனுடைய உடம்புக்குள்ளாலும் 360 மடிப்புகள் இருக்கின்றன என்று தெளிவாக சொன்னார்கள் என்னொன்னே அவர் கேட்டாரு, நிரூபிங்க, சொன்ன விஷயத்தை நிரூபிங்க. இப்ப உலமாக்கள் ஹதீஸ புரட்டி காட்டுறாங்க, பாருங்க ஹதீஸ. உடனே அந்த யூதர் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். கிதாபுகள் இருக்குது, அதை உணர்ந்திக்கிறோம். அருமையானவர்களே, இதனால எங்கட மருத்துவம் என்றது ஹலத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஹீனூடாக அல்லாஹ்வுடைய இறை கட்டளையிலிருந்து சொன்ன மருத்துவமே தவிர சும்மா யோசிச்சு பார்த்து அனுபவ ரீதியாக சொன்ன மருத்துவம் இல்ல. எனவே நாங்க முதலாவது எங்களுக்கு நம்பிக்கை வரணும், ஹலர்த் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்த மருத்துவம் சாதாரணமானதல்ல என்ற நம்பிக்கை வரணும். இந்த நம்பிக்கை மிக 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 பிரதானம். நம்பிக்கை வரணும், இதுல நம்பிக்கைக்கு உதாரணம் சொல்றாங்க, நீண்ட நீண்ட வரலாறு இருக்குது, சொல்றது நேரம் போதாது. அருமையானவர்களே, அடுத்த கட்டமாக ஹிஜாமா எடுக்கக்கூடியவர், ஒருவர் ஹிஜாமா எடுக்கிறதா இருந்தா அவர் எப்படியான ஆளா இருக்கணும்? இன்றைக்கு நாங்க ஹிஜாமா எடுக்கக்குள்ள ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு அந்த பொட்டியை வாங்கி வைக்கிறது, கபையும் பொட்டியை வாங்கி ஒரு வீட்டில் வைக்கிறது, சின்ன விலைதானே, வச்சு யாருக்கா சோமில்லண்டா அவங்க வீட்டுல அடிக்கிறது, சாதாரணமா அது வித்தியாசமா நடந்து கொண்டிருக்குது. அருமையான ஹிஜாமா என்றது சரியாக முழுமையாக படித்த ஆளா இருக்கும், ஹிஜாமா தெரிஞ்ச ஆளா இருக்கணும். பலவர ஆட்கள்கிட்ட கொண்ட நீட்டக்கூடாது. பலவரா ஒருவர் ஹிஜாமா பழகிறாரு, அவர்கிட்ட கொண்டே நாம நீட்ட அவர் கீறி மௌத்தாகினால் இவர் மௌத்தாகினால் அரபு இஸ்லாமிய சட்டம் அரங்கேற்றப்படுற நாடா இருந்தா என்ன முடிவு தெரியுமா? அவருக்கு உடனடியாக மரண தண்டனை. கிதாபில விரிவா எழுதிக்கிறாங்க. ஏன் தெரியா மருத்துவத்தை தெரியாம இறங்கக்கூடிய தண்டனை இருக்குது. ஹிஜாமாவை சரியாக படிக்கணும், முறையாக படிக்கணும். இரண்டாவது, அந்த ஹிஜாமா செய்யறால் தைரியசாலியா இருக்கணும், மிக தைரியம் அவருக்கு தேவை. அடுத்தது துவாக்கள் காலமால துவாக்கில் ஒரு பேரணிதலான தன்மை அவருக்கு தேவை. ஏனென்றா மனுஷனுக்கு கீரைக்குள்ள அவனுக்குள்ளா உள்ள சைத்தானும் வழியா வருவான். சைத்தான் வழியா வரக்குள்ள இவர்கிட்ட தேவையான துவாக்கள் ஓதின ஒரு ஆளா இருந்தா சைத்தான் வெளியேறுவான், இல்லாட்டி அதுக்கு முகம் கொடுக்க ஏலாம போயிரும், இவர் தாக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் ஹிஜாம எடுக்கோத்தர் வந்திருக்கிறாரு, பயந்து பயந்து நடுங்கி கொண்டிருந்தா அவருக்கு ஹிஜாம எடுக்க கூடாது. முதலாவது அவரை தைரியப்படுத்தணும். ஹிஜாமன்ற இப்படித்தான், ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு அஞ்சு நிமிஷம் பிரச்சனை முடிஞ்சு போயிரும் என்று தைரியப்படுத்தணும். அவரை பயந்த நிலையில ஹிஜாம எடுக்க கூடாது. இன்னும் சிலர் இருப்பாங்க, ரத்தத்தை கண்ணா மயங்குறாக்கள், அவங்க மயங்கினா மயக்க தன்மை உள்ளாக்கள் ஹிஜாம எடுக்க கூடாது. அவங்க நிதானப்படுத்தின புற ஹிஜாம எடுக்கணும். இதே மாதிரி மயங்கி இருக்கிறாங்க, மயக்கத்தை தெளிய வைக்கிறதுக்கு ஹிஜாம செய்யக்கூடாது. மயங்கி இருந்தா மயக்கத்துல வச்சு அடிக்க கூடாது கப்ப கொண்டு. அந்த நேரத்துல கால பாதத்துல தட்டி 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 அவரை பேரை சொல்லி அவரை ஆளை எழுப்பணும். முதலாவது ஆளை அமைதிப்படுத்தும். அதே மாதிரி ஹிஜாம எடுக்கக்குள்ள அவரை உட்கார வைக்கக்குள்ள இந்த ஸ்தூல், இதே மாதிரி ஸ்தூல்ல உட்கார வச்சு ஹிஜாம எடுக்க கூடாது. நிப்பாட்டி வச்சு ஹிஜாமாம் எடுக்க கூடாது. அவரை வச்சு அவர் மேல முதலாவது படுக்க வைக்கணும். குப்புற படுக்க வைக்கிற முறை இருக்குது, படுக்க வச்சு எடுக்கணும். அல்லது இதே மாதிரி என்ன புடிகள் உள்ள ஒரு புத்தகத்தில் உட்கார வச்சு அவருக்கு ஹிஜாம எடுக்கணும். எடுக்கக்குள்ள கோடு போடுறது, பிளேடால கோல் போட கோடு போடக்குள்ள நேர் கோடுதான் போடணும், அகலாங்கில கோடு போடுறது இல்ல. அவர் அங்க படுத்துக்கிறாரு, படுக்க வச்சுட்டு இப்படி கோடு போடக்கூடாது, அகலாங்கெல்லாம் கோடு போடணும். ஏனென்றா ரத்தம் வந்து மேலே இருந்து கீழே கீழே மேல ஓடுது, எங்கேயும் உடம்புல இந்த வடிவத்துல ரத்தம் ஓடுறது இல்ல. எனவே கோடு இந்த அகலாங்கு அடுப்ப நெட்டாங்கல தானே செய்யணும், கோடு போடணும். இது மிக பிரதானம். ஊசி பாவிக்கிறாக்கள் அந்த முறைப்படி செய்வாங்க, பாவிப்பாங்க. கோடு போடுறாக்கள் ஒரு கோடு 3 சென்டிமீட்டர் மேல போகக்கூடாது, கூடினா 7 கோடு, அதை விட கூடினா 13 கோடு தான் போடணும், அதுக்கு மேல கோடு சேரக்கூடாது. அதுக்கு 13 கோடை போட்டுட்டு உடனே இவர் கோப்பையை வைப்பாரு, முதல் முறை 2 முறை, அதுக்கு மேலால 3 முறை வரும், அதுக்கு மேல ரத்தம் வர மாட்டேச்சு. இதே நேரத்துல ஹிஜாம எடுக்கக்கூடியவர் அந்த ரத்தத்தை கண்ட உடனே நோய சொல்ற தகம் உள்ளவராக இருக்கணும். ரத்தத்தை கண்ட உடனே இந்த உங்களோட உடம்புல ரத்தம் இந்த இந்த நிறத்துல வருது, இந்த தன்மை உங்களோட உடம்புக்கு இருக்குது, இன்னென்ன பிரச்சனை இருக்குது, உங்களோட சாப்பாடை இந்த முறை நீங்க அமைக்கணும், இந்த சாப்பாடுகளை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளவும் என்ற வழிகாட்டுற அளவு திறமுள்ளவராக இருக்கணும். வெறும் கப்பெடுத்து பிளேட வச்சு கீறுற ஆள் மட்டும் அவர் சரி வராது. அனுபவத்தை வளர்த்துக் கொள்ளணும், கூடுதலாக படிச்சு. அவர் ஒரு கிட்டத்தட்ட மிக முக்கியமான ஒரு வைத்தியர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹிஜாம எடுத்தவர் அபூ தைபா என்று எடுத்தாரு, மிக முக்கியமான வைத்தியர். அருமையான இஸ்லாமிய உறவுகளே, எனவே சரியாக செய்யக்கூடிய ஆக்கள் தான் நாங்களும் போகணும், சரியாக செய்யற ஆக்கள் தான் முன்னுக்கு வரணும். வயசை பொறுத்த வரையில சின்ன பிள்ளை இருக்கிறாங்க, இந்த 3-4 வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் எடுக்கிறத குறைச்சு கொள்ளணும். ஹிஜாம எடுக்கிறது பிரச்சனை இல்ல, இந்த கப்பிங் பண்றது சின்ன பிரச்சனை இருக்குது. என்னன்னு சொன்னா குழந்தைகளுடைய நரம்புகள், குழந்தைகளுடைய நரம்பெல்லாம் சின்ன சின்ன நரம்புகள் இருக்கும். அதாவது அந்த நரம்புடைய நரம்புன்றது மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பாப்பட்ட பெரிய ஒரு வலையமைப்பது. அந்த நரம்பை இழுத்துக்கொண்டே போனால் எவ்வளவு பிரம்மாண்டமான நரம்பு வலையமைப்பு உள்ளா இருக்குன்னு சொன்னா, அந்த நரம்பு இழுத்துட்டே போனால் சந்திர மண்டலத்துக்கு போய் திரும்பி வந்துடலாமா? இப்ப கிதாபு எழுதுறாங்க, அரபு கிதாபு எழுதுறாங்க, நரம்பு எடுத்துட்டே வந்தா இந்த பூமிய 2.5 முறை சுத்தி வரலாமா? கிதாப் எழுதுறான். இப்ப குழந்தை வரக்குள்ள மிக கண் பார்வைக்கு புலப்படாத மிக மெல்லி மெல்லி அந்த நரம்புகள் இருக்கும். நாங்க கப்ப வச்சு அடித்த உடனே அந்த நரம்புகள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. எனவே கபிம் பண்ண வேண்டாம் என்று கிதாபுகள் வழிகாட்டுகிறார்கள். 7.5 வயசுக்கு பிறகு தாராளமா எடுக்கலாம், அதே மாதிரி எடுக்கிற நேரத்துல பார்க்கணும் அவருடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குது, ரத்தம் எடுக்கிறதால பலகீனம் ஆயிடுவாரா இல்லையான்னு பார்க்கணும், இரத்தம் சுரக்கிற உடம்பான்னு பார்க்கணும், 70 வயசை தாண்டினாலா இருந்தா பார்க்கணும், இவருக்கு உடனே ரத்தம் சுரக்குமா சுரக்காதா என்ற தன்மையை பார்க்கணும். அந்த பார்த்து தான் அதுக்கேற்றவாறு ஹிஜாமா எடுக்கணும். இல்லாட்டி ஹிஜாமா சென்று திறந்த உடனே வாரம் படுக்கிறவ எல்லாரும் ஹிஜாமா எடுத்து விடுறது, அந்த வேலை செய்யக்கூடாது. உடம்பு பார்க்கணும், அவர் கையை பிடிச்சு பரிசை பார்க்க தெரியணும், நாடி துடிப்பை பார்க்கணும். அவரு இதெல்லாம் முழுமையாக படிச்ச ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு வைத்தியர், சாதாரணமா இல்ல. உயிரை கை கெடுக்கிறாள் இவர், உயிரை கையில எடுக்கிறாள். ஒன்று அவர் தப்புவாரு, மவுத்தாக்குற வாய்ப்பு இருக்குது, மிக கவனமா இருக்கணும். பிளேடு பாவிக்கிறாக்கள், மேலால உள்ள தோல் மாத்திரம் தான் வெட்டுப்படணும், உள்ள சதைக்கு போனா அது வேற பிரச்சனை வந்துடும். அது சரியாக செய்யற அளவுக்கு தங்கள் திறமையை வளர்த்துக்கொண்டு முறையாக அலா செய்யணும். அதே போன்றுதான் எங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் இருக்கின்றன. எந்த நோயா இருந்தாலும் பெரும்பான்மையான நோய்களுக்கு இஸ்லாத்துல ஹிஜாமாவில நிறைய மருந்துகளுக்கு நிறைய மருத்துவம். எந்த அளவுக்குண்டா இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லா அவங்களோட கிதாப் அத்திப்பு நபவி என்ற கிதாப்ல எழுதுறாங்க, எந்த அளவுண்டா நாய் கடிச்சா ஹிஜாமா செய்யணும். நாய் கடிச்சா, குறிப்பாக விசர் நாய் கடிச்சா, பைத்தியம் பிடிச்ச நாய், அந்த நாய் கடிச்சா ஹிஜாமா செய்யணும் என்ற தலைப்புல பேசக்குள்ள அத்திப்பு நபவி என்ற கிதாப்ல விரிவா பேசுறாங்க. அதுல சொல்றாங்க, முதலாவது இந்த பைத்தியம் பிடிச்ச நாயை எப்படி கண்டுபிடிக்கிற, ஏன் இதை சொல்றோம்னா பெரும்பாலும் என்ன குறைவா நடந்தாலும் இது இருக்குது எங்க ஊர்கள்ல. அந்த பைத்தியம் பிடிச்ச நாய்களுக்கு 5 அடையாளம் சொல்றாங்க கிதாபில. அதுல ஒன்று இந்த கண் ரெண்டும் சிவத்திருக்கும், ரெண்டாவது தலைய கீழே போட்டிருக்கும், மூன்றாவது நாவை கீழே தொங்க போட்டிருக்கும், நாலாவது வால காலுக்குள்ளால போட்டு வச்சு கொண்டிருக்கும், அஞ்சாவது அது ஒரு மாதிரி சத்தம் வைக்கும், மூசி கொண்டிருக்கும். வேற நாய் இந்த நாயை கண்டுட்டு ஓடுற ஓடும், இந்த வேற நாய் கூட கிட்ட வராது, அப்படியான தன்மை இந்த நாய் தான் இருக்கும். இது விசர் நாய்க்குடைய அடையாளம் எழுதுறாங்க. பைத்தியம் முடிச்ச நாய், அந்த நாய் கடிச்சு விட்டால் இப்ப என்ன மருந்து செய்யறது, மருந்து செய்யறதுக்கு முன்னால ஒண்ணு செய்யணும். அந்த ஆளை ஒருத்தர் பைத்தியம் முடிச்ச நாய் கடிச்சிட்டா முதலாவது செய்ய வேண்டிய வேலை அவரை தூங்க வைக்க கூடாது, தூங்க விட கூடாது. தூங்கினா அந்த தன்மை அவட மூளைக்கு போயிடும், அதுக்கு பிறகு வைத்தியமே இல்ல என்று கிதாப் எழுதுகிறார்கள். முதல தூங்க விடக்கூடாது அவரை, இரண்டாவது கடிச்ச இடத்துக்கு மேலால கைத்தால நூலால இறுக்கி கட்டிடணும், இரண்டாவது வேலை. அதுக்கு பிறகுதான் அந்த இடத்துல கோடு போட்டுட்டு கப்பிங் பண்ணாம வாயில எண்ணெய் பூசிட்டு வாயை வச்சு உறிஞ்சி எடுக்கணும். ஹஜம் வேண்டாம், சரியான எஸ்தஜம் என்ன, வாய் வச்சு உறிஞ்சி எடுத்தான் குழந்தை தாயுடைய மார்பகத்துல வாய் வச்சு உறிஞ்சி எடுக்கிறது அந்த வசனம் பாதிக்கிறது. உறிஞ்சி எடுக்கிற வாயை வச்சு உறிஞ்சி எடுத்து துப்ப வேண்டும் என்ற முறை எழுதிக்கிறாங்க. அருமையான சகோதரர்களே, அது மாத்திரமல்ல பொதுவாக எங்கட நோய்களுக்குரிய அந்த ஹிஜாமா செய்ய வேண்டிய இடங்கள் இந்த சின்ன சின்ன ஒரு இதா கொண்டிருக்கிறோம். இது ஒவ்வொருத்தரை கையில நீக்கணும், என்ன என்ன நோய் எந்த எந்த இடத்தை நீங்க எடுக்கணும்ன்றத சுருக்கமாக தந்திக்கிறோம். இதுல பாருங்க அனைவரும் வழியை குடுத்திக்கிறோம், எடுக்கலாம் உங்களுக்கு வாங்கிக்கொள்ளையிலும். அதுல வந்து ஒவ்வொரு நோய்களும் நிறைய நோய்கள் சொல்லப்பட்டிருக்குது. கடும் தசை சுரிப்பு, முடக்குவாதம், பார்வை மையத்தை சுறுசுறுப்பாக்குதல், சிலாக்களுடைய பார்வையில பிரச்சனை இருக்கும், பார்வை தடுமாறும், பார்வை நடுங்கும், தூர பார்வை பிரச்சனை, இதுகளுக்கு எடுக்க வேண்டிய இடங்கள் இங்கு தரப்பட்டிருக்குது. அதே மாதிரி தான் நினைவில் உள்ளவைகளை ஞாபக சக்தி குறைய இருக்குதா, ஞாபக சக்தி சரியாக வேண்டுமா, அதுக்கு ஹிஜாமா செய்ய வேண்டிய இடங்கள் இருக்குது. தலைவலி சம்பந்தமா எல்லா தலைவலிக்கும், தலைவலி சம்பந்தமான சகலருக்கும் ஹிஜாமா செய்ய வேண்டிய பகுதி தரப்பட்டிருக்குது. மல சிக்கல்கள், மல சிக்கல் என்றது ஒரு மனிதண்ட உடம்புக்குள்ள நோய் வருவதற்கு மிக பிரதான காரணம் மல சிக்கல். மல ஜலம், மலம் நேரத்துக்கு வெளியேற வேண்டும், சலம் சிறுநீரும் நேரத்துக்கு வெளியேறணும், இல்லாட்டி உடம்புக்குள்ளால நிறைய நோய் வந்துடும். அந்த நேரத்துக்கு சரியா மலம் கிடைக்குது இல்லையா புள்ள, அதுக்குரிய விடயம் இருக்குது. சில பிள்ளைகளுக்கு 2-3 நாள் மலஞ்சலம் கழிக்கிறாங்க இல்லையா, அதுக்குரிய இடங்கள். அருமையாவே ஹிஜாமாவில சில மிக முக்கியமான இடங்கள் இந்த இடத்துல நாம் தந்திக்கிறோம். அதே மாதிரி தான் அந்த வெளியால புக் இருக்குது எடுத்துட்டு வருவாங்களாம், அதுக்குரிய ஹதியாக்களை கொடுத்து வாங்குவேன் இன்ஷா அல்லாஹ் செய்வாங்க. ஒவ்வொருத்தர கிழமை இருக்கணும். இது வந்து இந்த கெட்லோக் மாதிரி எல்லா நோய்களும் அதுக்குரிய இடங்களும் அடுத்த தேன் வர வைக்குது நோய்கள் சொல்லுவாங்க. ஆச்சரியமா இருக்கும். அன்பஸ்முத்தி சொன்ன மாதிரி இதுல நாம செஞ்சிட்டோம்னு சொன்னா வைத்தியத்தை போகவே தேவையில்லை. இருக்கிறாங்க 10 வருஷம் 20 வருஷம் ஒரு பனடோ குடிக்காத ஆக்கள் இந்த டீம்ல இருக்கிறாங்க. ஒரு பனடோ குடிச்சு இல்ல, ஒரு ஊசி அடிக்காத ஆக்கள் இந்த அல்லாருக்கு வந்திருக்கிறாங்க அருமையாளர்களே. எனவே இதுகள் செஞ்சா அதுகள் தேவையில்லை எங்களுக்கு. அடுத்த பாருங்க, மலச்சிக்க சொன்னவங்களுக்கு இறைப்பை, இறைப்பை சம்பந்தமாக சிறுநீரகங்கள் பெண்களுடைய மாத அந்த சுழற்சி முறையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஹிஜாமா செய்ய வேண்டிய இடங்கள், பித்தம், கல்லீரல், முதுகெலும்பு, பதட்டம், தடுமாற்றம் போன்ற பிரச்சனை வருதா, எல்லா பிரச்சனைகளுக்கும் தான் இந்த இடங்கள்ல ஹிஜாமா. ஒவ்வொரு நம்பரும் சொல்லிக்கொண்டே கேளாது, இதெல்லாம் சொல்லிக்கொண்டு பாடம் தாரமா பேசும். கடைசியா முழு புத்தகம் வாசி காட்டணும், அதெல்லாம் முழுமையா இருக்குது. எல்லாரும் வாசிப்பாங்க. மூட்டு நோய், பாலியல் குறைபாடு, பாலியல் குடும்பத்தில் ஒன்று சேரக்குள்ள வார பிரச்சனைகள், அதுல குறிப்பாக இப்போ ஞாபகம் வருது. சில சிலர்களுக்கு மனைவிட்ட போனால் தாம்பத்திய உறவுக்கு ஆசை வராது. அப்படியா இருந்தா ஒரு மருத்துவத்தை இமாம் ஹாபித் பின் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஃபத்ஹுல் பாரியில இன்னொரு இமாம் சொன்னதாக நக்கல் செய்யறாங்க, ஞாபகத்து வருது இல்ல. என்னன்னு சொன்னா, 7 பச்சை இளந்த இலை சிதறின்றது, இளந்த பச்சை 7 இலையை எடுக்கணும். எடுத்து 2 கல்லால வச்சு தேய்ச்சி, எங்கடா அம்மி அந்த பிரச்சனை இல்ல, அதுல தேய்ச்சி தண்ணியில போட்டுட்டு குல் ஹுவல்லாஹு அஹத், குல் சூரா 4 குல் அவுது ஃபலக், குல் அவுது பின்னாஸ், குல் யா காஃபிரூன் 4 ஓதி நல்லா கரைச்சு ரெண்டு பேரும் குளிச்சா ரெண்டு பேருக்கு இடத்துல உள்ள உளவியல் பிரச்சனை, மன பிரச்சனை, உறவில் உள்ள பிரச்சனை எல்லாம் போய் அவங்க சந்தோஷமாக மாறுவாங்க. இந்த ஒரு தகவலை ஹாபித் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபத்ஹுல் பாரியில விரிவாக இடத்துல பேசிக்கிறாங்க. எனவே அருமையாளர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக தரக்கூடிய முடிவுகள் தான் இதுல இருக்குது. ஹிஜாமாவை நாம வாழ்க்கையில ஒரு முறை செஞ்சா, வருடத்துல ஒரு முறை செஞ்சா அந்த வருடத்துல பெரும்பான்மையான நோய்கள் இருந்து தப்பிடுவோம். நோய் வந்துட்டா ஹிஜாமா ஒரு மருத்துவம், தேன் ஒரு மருத்துவம், கருஞ்சீரம் ஒரு மருத்துவம், இதெல்லாம் தலைப்பு கொடுக்க இயலாம நேரங்க போதாமிருக்குது. கருஞ்சீரம் ஒரு மருத்துவம், காலையில வெறும் வயத்துல 7 ஈச்சம்பழம் சாப்பிடுறது ஒரு மருத்துவம் இருக்குது. அருமையானவர்களே, மிக முக்கியமான ஒன்றுதான் வெறும் வயத்துல காலையில 7 ஈச்சம்பழம் சாப்பிடுறது, மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு வந்த பகுதி. இன்னும் ஒன்று இருக்குது, காலையில எழும்பின உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற 1, 2, 3 இந்த மூன்றிலையும் வெறும் வயத்துல தேனை ஊத்தி நக்குவார்கள். இந்த சுண்ணத்தான விஷயம் இருந்துச்சு. இன்னும் ஒன்று இருந்துச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பச்சை தண்ணியில தேனை கலந்து காலையில குடிப்பார்கள். இதெல்லாம் இது சம்பந்தமாக இன்றைக்கு கிதாபுகள்ல பேசுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு அவங்க உடம்ப மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தாங்க, அவங்களுடைய முகாமைத்துவத்துக்குள்ளால சிந்தனைக்குள்ளால வச்சுக்கொண்டு வந்தாங்கன்றதை பேசுறாங்க. அருமையானவர்களே, இந்த ஆரோக்கியம் என்ற சாமான 60வது வயசுல 50வது வயசுல யோசிக்கிற சாமான் அல்ல. 20 வயசிலிருந்து 10 வயசிலிருந்து அந்த ஆரோக்கியத்தை வளர்த்து 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 கொண்டு வரணும். உள்ளால அனுப்புறது என்னன்னு பார்க்கணும். நான் எதை அனுப்பி கொண்டிருக்கிறேன், ஆரோக்கியமான அனுப்புறேனா, சிபாவுக்கு உரியது அனுப்புறேனா, நோய்க்குரியது அனுப்புறேனான்றத பார்த்து அந்த ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொண்டு வார ஒரு பகுதிதான் இந்த இஸ்லாமிய மருத்துவம் என்றத மிக ஆழமாக நான் விளங்கி இந்த மருத்துவத்துக்கு கீழால, இஸ்லாமிய மருத்துவத்துக்கு கீழால நாங்க வருவோம் சொன்னா, அல்லாஹ் கிருபையால குறைந்த செலவனம், குறைந்த செலவனத்துல எமது உயிர்கள் பாதுகாக்கப்படும். சமகால மருத்துவத்துக்கு இஸ்லாமிய கண்ணோட்டத்துக்கு முன்னால கொண்டு நிறுத்துவமா இருந்தால் இது மருத்துவம் அல்ல, மனிதனை மண்ணறைக்கு அனுப்பக்கூடிய ஒரு மோசடிதான் சமகால மருத்துவம். இஸ்லாம் சொல்லுது உடம்புக்குள்ளால இருந்து நோயை வெளியேற்று, ஆனால் இந்த மருத்துவம் உடம்புக்குள்ளால நோயை வளர்க்கக்கூடிய மருத்துவம் தான் இங்கால இருக்குது. எனவே நாம் எமது சமூகத்தை, சிறார்களை, உயிர்களை பாதுகாக்க வேண்டுமா, செலவினங்களை பாதுகாக்க வேண்டுமா, சிந்தனைகள் பாதுகாக்க வேண்டுமா, கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டுமா, சிறார்களை பாதுகாக்க வேண்டுமா, இஸ்லாமிய மருத்துவத்துக்கு உள்ளால வந்துடணும். வந்தோம்னு சொன்னா பிரச்சனை முடிஞ்சிடும். இறுதியாக இஸ்லாமிய மருத்துவத்துல மிக முக்கியமான ஒன்றுதான் துஆக்களுடைய பகுதி இருக்குது. கால மால துஆக்கள், காலையில ஓத வேண்டிய துஆக்கள் சரியாக இருக்கணும், மாலையில ஓத வேண்டிய துஆக்கள் சரியாக இருக்கணும். துஆக்கள் சரியாக இருந்தா நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் குறைய, குறிப்பாக மகரிபாகக்குள்ள குழந்தைகள் எல்லாம் வீட்டுக்குள்ளால அணைக்கப்பட வேண்டியவர்கள் வீட்டுக்குள்ளார்த்து கதவை மூடிடணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மகரிபாகதா குழந்தைகளை உள்ளுக்கு எடுத்துருங்க, பாங்கு சொல்ற நேரத்துல ஷைத்தான்லாம் வெளியே வர நேரம், அந்த நேரத்துல குழந்தைகள் சுருக்கா தாவிடும், பெண்களுக்கு தாக்கும், பெண்கள் சிறார்கள். மகரிபுடைய நேரத்துல வீட்டுக்குள்ளாருந்து கதவை மூடிடணும் முழுமையாக. அந்த தாக்கத்துக்கு எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் மருந்து இல்ல. துஆ ஓதணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொறாமைக்கு துஆ சொல்லி தந்தாங்க, கண்ணூருக்கு துஆ, கண்ணூரால பாதிக்கப்பட்டா அதுக்கு உலகத்துல மருந்தே இல்ல, இஸ்லாத்துல மட்டும்தான் மருந்து இருக்குது. சொன்னார்கள், அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் ஷர்ரி மா கலக் சொன்னாங்க, அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் அயினில் லாம்மா சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மின் குல்லி ஷைத்தானின் சொன்னார்கள். இந்த துஆக்களை ஓதிக்கொண்டு வந்தா கண்ணூரும் பலிக்காது, பொறாமையும் பலிக்காது, சூனியம் வேலை செய்யாது. இந்த அளவு ஒரு பாதுகாப்பான துஆக்கள் இருக்குது. துஆவோட சேர்ந்த வாழ்க்கையாக மாறினா அல்லாஹ்வுடைய கிருபையான உலகத்துல அமைதியாக சந்தோஷமாக நிம்மதியாக நோயற்ற வசந்தமான வாழ்க்கை வாழ கிடைக்கும். வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. இந்த நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் மகரிப் பின்னால தேன் சம்பந்தமாக முஃப்தி ஷியாம் அல் ஹாஷ்மி வந்திருக்காங்க, பேசுவாங்க. அவங்களுக்கு பிறகு ஃபயாஸ் மௌலவி மதாஹிராங்க ருக்யா ஷரியா துஆக்களுடைய முழு பகுதியும் பேச வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு நுஸ்ரான் ஹசரத் பின்னூரி அவங்க வரவிக்கிறாங்க, எல்லாரும் பேசுவாங்க இன்ஷா அல்லாஹ். அனைவருடைய நிகழ்ச்சிகளையும் முழுமையாக கேட்டு பலம்பெற்றுக் கொள்வதற்கு வல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌபீக் செய்வானாக. வஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.